ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, படுக்கையில் இருந்த நோயாளியை டாக்டர் பரிசோதித்தார். அவர் அங்கிருந்து கிளம்பும் வேளையில் நோயாளி அவரிடம், "டாக்டர், சாவதற்கு எனக்கு பயமாக உள்ளது. சாவுக்கு பிறகு என்ன இருக்கிறது சொல்லுங்களேன்" என்று கேட்டார். டாக்டர் அவரிடம், "எனக்கு தெரியாது" என்று சொல்லியபடி அந்த அறையின் கதவருகே சென்றார். நோயாளி அவரிடம், "நீங்கள் ஒரு கிறிஸ்துவர். சாவுக்கு பிறகு என்ன உள்ளதென்று உங்களுக்கு தெரியாதா?" என்று கேட்டார். கதவருகே சென்ற டாக்டர் அதன் கைப்பிடியை தொட்டதும் கதவுக்கு மறுபக்கம் நாய் ஒன்று கதவின் மேல் தன் கால்களால் சுரண்டிக் கொண்டிருந்த சப்தம் கேட்டது. டாக்டர் கதவை திறந்ததும் அந்த நாய் உள்ளே பாய்ந்து வந்து மகிழ்வோடு டாக்டருடைய கால்களை சுற்றி சுற்றி வந்தது. டாக்டர் நோயாளியை பார்த்து ஓர் அழகான கருத்தை கோரினார். "என்னுடைய நாயை பார்த்தீர்களா? அது இந்த அறைக்குள் இதுவரை வந்ததே இல்லை. இந்த அறைக்குள் என்ன இருக்கும் என்பதும் அதற்கு தெரியாது. அதற்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான். இந்த அறைக்குள் அதனுடைய தலைவனாகிய நான் இருப்பது மட்டுமே அதற்கு தெரியும். எனவே கதவை திறந்ததும் எந்த தயக்கமும் இன்றி அது அறைக்குள் பாய்ந்து வந்தது. அதேபோல் சாவுக்கு மறுபக்கம் என்ன இருக்கின்றது என்று எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். சாவுக்கு மறுபக்கத்தில் என் தலைவர் இருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அது போதும் எனக்கு" என்று சொன்னபடியே டாக்டர் அந்த அறையை விட்டு தன் நாயோடு வெளியே சென்றார். அன்பு இதயங்களே, மரணத்தை பற்றி சொல்லப்படும் பல கருத்து கதைகளில் என்னை அண்மையில் கவர்ந்த கதை இது. நவம்பர் மாதம் இறந்தோரை அடிக்கடி நினைவு கூறும் ஒரு மாதம். கல்லறைகளுக்கு செல்லுதல், இறந்தோருக்கான திருப்பலிகள் நிறைவேற்றுதல் என்று பல அர்த்தமுள்ள செயல்களில் நாம் ஈடுபடுகின்றோம். இந்த சூழலில் இன்று நமக்கு தரப்பட்டுள்ள ஞாயிறு வாசகங்கள் பொருத்தமானவைகளாக தெரிகின்றன. வாழ்வு, மரணம், மறுவாழ்வு ஆகியவற்றை சிந்திக்க இது நல்லதொரு வாய்ப்பு. வீரம் மிகுந்த, விசுவாசம் நிறைந்த ஒரு தாய் அவரது 7 மகன்கள் ஆகியோரை பற்றி 2 மக்கபேயர் நூலின் 7 பிரிவிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் நமக்கு சில பாடங்களை சொல்லித் தருகின்றது. இவர்களை பொறுத்தவரை மரணம் ஒரு முடிவு அல்ல, மாறாக இறைவன் அமர்ந்திருக்கும் அந்த அறையை திறந்துவிடும் ஒரு கதவே மரணம் என்பதை இந்த தாயும் அவரது மகன்களும் நமக்கு சொல்லித் தருகின்றனர். இதற்கு நேர்மாறான எண்ணங்கள் கொண்ட சதுசேயர்களை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம். அவர்களுக்கு இந்த உலகம் மட்டுமே உண்மை, மறு உலகம் என்பதெல்லாம் மயக்கம் தரும் கற்பனை. இந்த மறு உலகை பற்றி மீண்டும் மீண்டும் கூறி வந்த இயேசுவை மக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தும் எண்ணத்தோடு இயேசுவிடம் ஒரு புதிரான கேள்வியை எழுப்புகின்றனர் சதுசேயர்கள். அவர்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் மறுவாழ்வை குறித்து, அந்த வாழ்வில் நாம் சந்திக்கவிருக்கும் இறைவனை குறித்து அழகான விளக்கங்களை தந்தார் இயேசு. "மறுவாழ்வில் நாம் வானதூதர்களைப் போல் இருப்போம். நமது இறைவன் இறந்தோரின் இறைவன் அல்ல, வாழ்வோரின் இறைவன்" என்பவை இயேசு தந்த அழகான எண்ணங்கள். அன்பு நெஞ்சங்களே, உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும், பார்க்க போனால் எல்லா உயிரினங்களுக்குமே பிறப்பு இறப்பு என்ற இரு புள்ளிகள் உண்டு. இந்த இரு புள்ளிகளையும் இணைத்து நாம் வரையும் கோலம் நமது வாழ்வு. பல நேரங்களில் நாம் வரையும் கோலம் அலங்கோலமாய் மாறிவிட்டாலும் அதை அழித்து திருத்தி மீண்டும் மீண்டும் அழகான கோலம் வரைய நமக்கு அழைப்பு வந்த வண்ணம் உள்ளது. இந்த இரு புள்ளிகளில் பிறப்பு என்ற புள்ளி எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். இறப்பு என்ற புள்ளி கட்டாயம் எங்கோ ஓரிடத்தில் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த புள்ளியை பற்றிய தெளிவு நம்மில் பலருக்கு கிடைப்பதில்லை. அனைவரும் இறப்போம் என்பது நிச்சயம். ஆனால் எப்போது, எங்கே, எப்படி இறப்போம் என்பது பலருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அன்பு இதயங்களே, மரணத்தை சந்தித்து திரும்பிய ஒரு சிலரை நாம் பார்த்திருப்போம். எனக்கு தெரிந்த ஒரு குரு சில ஆண்டுகளுக்கு முன் மே மாதம் ரோமையிலிருந்து கனடாவிற்கு விமானத்தில் பறந்து கொண்டிருந்தார். நடுவானில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவருக்காக அந்த விமானம் நடுவில் ஓரிடத்தில் தரையிறக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இன்னும் 10 நிமிடங்கள் தாமதித்திருந்தால் அவரது உயிர் பிரிந்திருக்கும் என்று மருத்துவர்கள் அவரிடமே சொன்னார்களாம். அவர்கள் அப்படி சொன்னபோது அவருக்குள் இனம் புரியாத ஒரு அமைதி வந்தது என்று அவர் என்னிடம் கூறினார். மரணத்தை இவ்வளவு அருகில் பார்த்த பின் வேறு என்ன உள்ளது என்று அவரது எண்ணங்கள் ஓடின. வாழ்வை பற்றிய ஒரு புது கண்ணோட்டம் தான் பெற்றதாக அவர் கூறினார். அதேபோல் அன்புள்ளங்களே, மிக ஆபத்தான சாலை விபத்தில் பலமாக அடிபட்டு மரணப் போராட்டம் நிகழ்த்தி வெற்றி கண்ட ஓர் அருள் சகோதரி இன்று அர்த்தமுள்ள பணிகள் செய்து வருவதை நான் அறிவேன். மரணத்துடன் கை குலுக்கிவிட்டு மீண்டும் வாழும் வரம் பலருக்கு கிடைக்காத அன்பர்களே, அந்த வரம் கிடைத்தவர்களுக்கு வாழ்க்கை பழையபடி இருக்காது. அன்பு இதயங்களே, ஒரு சிலருக்கு மரணத்திற்கு நாள் குறிக்கப்படுகின்றது. புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய் பலருக்கு மறு உலக வாழ்வை தருவதற்கு முன் இந்த உலகத்திலேயே மாறியதொரு புதியதொரு வாழ்வை தந்துள்ளது. இந்த புதிய வாழ்வினால் ஒரு சிலர் அற்புத குணங்களும் பெற்றுள்ளனர். ஒரு சிலர் குணம் பெற முடியவில்லை என்றாலும் மரணத்தை சந்திக்கும் முன்னர் இந்த உலகத்தில் தங்களை சுற்றி உள்ளவர்களை வெகுவாக மாற்றியுள்ளனர். அன்பு இதயங்களே, 1984 கிரெக் ஆண்டர்சன் என்பவருக்கு நுரையீரலில் புற்றுநோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கு மருத்துவர்கள் அளித்த வாழ்க்கை எவ்வளவு தெரியுமா? 30 நாட்கள் தான். அவர்கள் சொன்ன அந்த 30 நாட்கள் முடிந்து இன்று ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கிரெக் ஆண்டர்சன் இன்றும் உலகெங்கும் சென்று புற்றுநோயோடு எப்படி வாழ முடியும், புற்றுநோயை எப்படி வெல்ல முடியும் என்று பலருக்கு சொல்லித் தருகின்றார். அன்பு இதயங்களே, நலமான வாழ்வடைய சிறிதும் பிசகாமல் கடைபிடிக்க வேண்டிய 22 விதிமுறைகள் என்பது 1995 கிரெக் ஆண்டர்சன் வெளியிட்ட ஒரு நூல். புற்றுநோய் உள்ளவர்களுக்கென எழுதப்பட்ட இந்த விதிமுறைகள் நம் எல்லாருக்கும் தேவையான விதிமுறைகள். வாழ்வை உற்சாகமாக சந்திக்க வேண்டும் என்று ஆரம்பமாகின்றது முதல் விதிமுறை. தேவையின்றி உடலை புண்படுத்தாதே என்பது மற்றொரு முக்கியமான விதிமுறை. மருத்துவம் வெகுவாக வளர்ந்துள்ள இந்த காலத்தில் எதற்கெடுத்தாலும் அறுவை சிகிச்சையை நாடுவதற்கு எதிரான ஒரு விதிமுறை இது. பிறருக்கு ஆற்றும் சேவை மூலம் வாழ்வின் குறிக்கோளை அடைய வேண்டும் என்பது கிரெக் ஆண்டர்சன் கூறும் மற்றொரு விதிமுறை. புகழ்பெற்ற அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இதே விதிமுறையை வேறொரு வகையில் கூறியுள்ளார்.
சமுதாயத்தில் வெற்றி பெறும் மனிதராவதை விட சமுதாயத்திற்கு பயன்படும் மனிதராவதற்கு முயற்சி செய்யுங்கள்.
அன்பு இதயங்களே, இவ்விதம் 21 விதிகளை கூறியுள்ள கிரெக் ஆண்டர்சன் இவைகளுக்கெல்லாம் சிகரமாக 22வது விதிமுறையை தந்துள்ளார். நிபந்தனையின்றி மன்னிக்கும் மனதை வளர்த்துக்கொள் என்பது அவர் தந்துள்ள விதிகளின் சிகரம். இந்த சிகரத்தை அடைவது எவ்வளவு சிரமம் என்று தன் வாழ்க்கையிலிருந்தே அவர் கூறுகின்றார். அவரது மரணத்திற்கு மருத்துவர்கள் நாள் குறித்ததும் அவர் மேற்கொண்ட முதல் முயற்சி பிறரை மன்னிக்கும் முயற்சி. தன் தந்தையை மன்னித்ததிலிருந்து ஆரம்பமான இந்த முயற்சியால் விரைவில் தன் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார்.
எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன். எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன்.
என தருமை அன்புள்ளங்களே, கிரெக் ஆண்டர்சன் போலவே மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்ட மற்றொருவர் ராண்டி பவுஷ் என்ற பேராசிரியர். கணனி துறையில் வல்லுநரான இவருக்கு மனைவி, 3 குழந்தைகள் என்று அழகான குடும்பம். 2007 இவரது கணையத்தை கரைத்துக் கொண்டிருந்த புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே ஆண்டு அவர் பேராசிரியராக பணி செய்த பல்கலைக்கழகத்தில் அவர் அளித்த இறுதிச் சொற்பொழிவு, தி லாஸ்ட் லெக்சர், இன்று உலக புகழ்பெற்ற ஒரு சொற்பொழிவாக உள்ளது. யூடியூபில் இந்த சொற்பொழிவை கோடிக்கணக்கானோர் பார்த்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5000 பேர் இந்த உரையை இன்றும் கேட்டு வருகின்றனர். உங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு மணி நேர உரையை கட்டாயம் கேளுங்கள். வாழ்வை பற்றிய பல தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அன்பு இதயங்களே, ராண்டி பவுஷ் புற்றுநோயோடு மேற்கொண்ட போராட்டம் 2008 ஜூலை மாதம் அவரது 48 வயதில் முடிந்தது. அவரது அந்த இறுதி சொற்பொழிவு ஒரு புத்தகமாக இப்போது பலரது வாழ்வில் தாக்கங்களை உண்டாக்கி வருகின்றது. அவரது மரணத்திற்கு முன் தன் மனைவிக்கும் 3 குழந்தைகளுக்கும் இன்னும் சிறந்த வாழ்வுக்கு என்ற தலைப்பில் அவர் எழுதி வைத்த விதிமுறைகளில் ஒரு சில இதோ.
மற்றவர் வாழ்வோடு உன் வாழ்வை ஒப்பிடாதே. அவர்கள் மேற்கொண்ட பயணம் என்னவென்று உனக்கு தெரியாது. உனக்கு தேவையான எல்லாமே உன்னிடம் உள்ளன. எனவே பொறாமையால் புழுங்குவது வீண். உன் மகிழ்வுக்கு நீ மட்டுமே பொறுப்பு, வேறு யாரும் அல்ல. ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நல்லது எதையாவது செய். கடவுளை நீ அறிந்தால் உன் மகிழ்வுக்கு முடிவிருக்காது.
எனது அருமை அன்புள்ளங்களே, கிரெக் ஆண்டர்சன், ராண்டி பவுஷ் போலவே மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்ட இந்திய இளம்பெண் கீதாஞ்சலி 16 வயதிலேயே புற்றுநோய்க்கு பலியாகி இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் தன் கவிதைகள் மூலம் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றார். அந்த கவிதை தொகுப்பில் ஒன்று அன்பு இறைவா என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ளது.
அன்பு இறைவா, என் ஜெபத்தை கேட்டருளும். உமது சித்தத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு சக்தி தாரும். என் குற்றங்களை மன்னித்தருளும். என்னை இவ்வுலகினின்று எடுத்துக் கொள்வது உமக்கு விருப்பமானால் என் மீது அன்பு கொண்டவர்களுக்கு சக்தியையும் மன உறுதியையும் தாரும். இது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி நான் சுய பரிதாபத்தில் பிதற்றாமல் என்னை காத்தருளும். உமது விருப்பமே எனக்கு சிறந்ததென என்னை நம்பச் செய்தருளும். உம்மீது கொண்ட பயத்தினால் அல்ல, உம்மீது கொண்ட அன்பினால் உம்மை நம்பும் வரமருளும்.
அன்பு இதயங்களே, இயேசு இன்றைய நற்செய்தியில் மறுவாழ்வை பற்றி கூறும்போது அவர்கள் வானத்தூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று கூறினார். மறுவாழ்வை நோக்கி நாம் மேற்கொள்ளும் பயணத்தில் கிரெக் ஆண்டர்சன், ராண்டி பவுஷ், கீதாஞ்சலி போன்ற பல வானத்தூதர்களை சந்திக்க முடியும். கண்களையும் உள்ளத்தையும் திறந்து மறு உலகை நோக்கி செல்லும் நமது இந்த உலக பயணத்தை மேற்கொள்வோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.